நேயமே நெய்யும்பாலும் நிறைய நீர் அமையாற்றி பூஜன ஈசனாருக்கு போற்றவை காட்டினோம் என்பது அப்ப சுவாமிகள் தேவா. அதனாலே அந்த அகப்பூஜை என்பது ஞான நித்தைன்னு சொல்லுவோம், ஞான நித்தைன்னு. அந்த நித்தை கைகூடுகின்ற வரையில் என்ன பண்ண வேணும், புற பூஜையை நன்றாக பண்ணிக்கிட்டு அந்த நிட்ட அந்த பூஜை கைகூடுகின்ற வரையும் இந்த பூஜை விடாது செய்யணும். அவர்கள் அகப்பூஜையை செய்வார்கள், ஓரோ ஒரு காலங்களிலே புற பூஜைக்கு வருவார்கள். அகப்பூஜை அவர்களுக்கு சாதகமாக ஆகிவிட்டால் இந்த புறப்பூஜையில அவர்களுக்கு விருப்பம் அதிகம் புறப்பூஜை வேண்டாம் விருப்பம். இதுல அகப்பூஜையில இன்னும் சில நேரங்களில் நீங்க இந்த அகப்பூஜை உள்ளத்துல சுவாமி தியானம் இதுகள்லாம் ஓரளவு சில சமயங்களில எப்போதாவது நமக்கு வாய்ப்புன்னு வச்சுருங்க, ரொம்ப ஆனந்தமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அது எப்போதாவது ஒரு விட வாய்க்கும், நம் போன்றவர்களுக்கு ஞானிகளுக்கு எப்போதும் வாய்க்கும், நமக்கு எப்போதாவது வாய்க்கும், அவர்களுக்கு எப்போதும் வாய்க்கும். அப்படிப்பட்டது அந்த அகப்பூஜை. அதே இந்த இதுல சொல்றாரு, எய்தற்கரிய பரம்பரனை இசைந்தார் கருமத்து இசையார். எய்தற்கரிய பரம்பரனை, எய்தற்கரிய பரம்பரனை என்றால் யாராலும் காண முடியாதவனாய் இருக்கிற சொல்லுவார். எய்தற்கு அவனை அடைகிறது சாமானியம் அல்ல, சிவனை அடைவது என்பது சாமானியம் அல்ல. எய்தற்கரிய பரம்பரனை இசைந்தார் கருமத்து இசையார்கள், யாராலும் பொருந்துதற்கரிய சிவனை நியாயத்து அழுந்துவார் கிரியையினை செய்தற்கு இசையார். திருவருமானுடைய திருவருளாலே அந்த சிவத்தோடு கலந்து அனுபவிக்கின்ற அந்த நிலை வந்துவிட்டால் அவர்கள் கிரியை என்கின்ற புறத்திலே வந்து பொருந்த மாட்டார்கள், புறப்பூஜையே செய்ய மாட்டார்கள். செய்யது கருமம் சிறந்த பொருள் செறிந்தார் அல்ல. அப்படி புறப்பூசியை செய்கின்றார்கள்னா அவர்களுக்கு ஞானம் வரவில்லை. புறப்பூசியை செய்கிறார்கள் என்றால் ஞானம் வரவில்லை, அந்த ஞான நிட்டை வரவில்லை. ஞான நிட்டை வராத வரையில எப்படி இருப்போம், புறப்பூசியை செய்வோம். அது வர்றதுக்கான் இதை செய்யணும், அது வர்றதுக்காகத்தான் இதை செய்யணும். ஒன்றுக்கொன்று ஆதாரமாகத்தான் இருக்கும், ஒன்றுக்கொன்று ஆதாரமாகும். காய் இல்லாமல் பழம் வராது அல்லவா, காய் இல்லாமல் பழம் வராது, பழம் வர்றது காய் வேணும். அதுபோல எய்தற்கரிய பரம்பரனை இசைந்தார் கருமத்திடையார்கள், செய்யற்கருமன் சிறந்த பொருள் செறிந்தார் அல்லது செடுங்கணிதன் கையிற்போலும் கலைந்தவள காயக்கவர கருதினரார். அதனாலே கையில ஒருவருக்கு கனி இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த கனியத்தான் தவிர காயம் விரும்ப மாட்டான், கனியை விட்டுட்டு காயம் விரும்புவான். உண்ணுகின்றவன் கனியத்தான உண்பான், கனியை விட்டுவிட்டு காய உண்பான். அது காய் போன்றது அந்த புறப்பூஷன், புறப்பூஷன் காய் போன்றது. கனி கிடைச்சி போச்சுன்னா கனியத்தான உண்பான். அதனாலே கையில் போலும் கலைந்தவன காயக்கர கவர கருதினரார், வையத்து ஒளிவன் மணியகத்தி வடுவாங்கிற யாரும் அதுவார். அதனால ஒளி பொருந்திய ரத்தனம் கையில் இருக்கிறது என்று சொன்னால் சாதாரணமாக இருக்கின்ற மற்ற அற்ப கல்லு யாராவது எடுப்பான அந்த மதிப்பான ரத்தனம் கையில் இருக்கும்போது. அதனால இப்படி வந்து நியாயம் என்று சொல்லுவது, அது நியாயம் என்றால் அந்த சிவ பரம்பொருளாய் இருக்கிற அந்த பொருளோடு கலந்து அழுந்ததுக்கு நேயத்து அழுந்துதல். அப்படி அழிந்து விட்டான்னா உலகம் இனிக்காது, புறப்பூசி இனிக்காது. அந்த அகத்திலேயே அவனுக்கு சரியா இருக்கும் வேலை, உள்ளுக்குவே சரியா இருக்கும் வேலை, பூசலாராயணா இருக்கும் மாதிரி உள்ளுக்குவே சரியா இருக்கும் வேலை, உள்ளுக்குவே சரியா இருக்கும் வேலை. அந்த ஞானிக்கு அருள் வந்து எளிதா கிடைச்சு போச்சு, கிடைச்சு போச்சு. அப்படிப்பட்ட நியாயத்தை பெற வேண்டினார் வேண்டினார்க்கு காம முதலிய குற்றங்கள் அருகாவென்பது உணர்த்துகின்றார். நியாயத்தை பெற வேண்டினோருக்கு நியாயமாகிய சிவத்தோடு அத்துவிதமாக கலக்க வேண்டியவர்களுக்கு, கலக்க வேண்டு எண்ணுகின்றவர்களுக்கு காம முதலிய குற்றங்கள் அணுகாவென்பதும் உணர்த்துகின்றார். ஆசை முதலாம் ஆசனைத்து அறுத்தே உடலும் வெறுத்து அரிய தேசன் சிவன் பொற்பாத மலர் செறிந்தார் பரப்பை மறந்தார். ஆசை முதலா மாசனைத்து எல்லா வகையான குற்றங்களுக்கும் ஆசைதான் முதல் காரணம். எல்லா வகையான குற்றங்களுக்கும் ஆசைதான் முதல் காரணம், அது ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. எல்லா வகையான குற்றங்களுக்கும் ஆசைதான் காரணம். ஒருத்தன் திருடுறான்னு வச்சுக்க, முதல்ல இது ஒரு ஆசை, ஆசையினால்தான் எல்லா குற்றங்களும் வருவது. ஆசை என்பதற்கு அடிப்படை சொல்ல என்ன தெரியுமா? ஆசுன்னு ஆசை, அதனால அந்த ஆசு எதுல வர்றதுன்னா காசுனால வருது. காசு குற்றம், ஆசும் குற்றம். பாதி வீரவே மாஜின் முறையில் ஏசல் இல்லை என்றார் போல, ஆசு என்பதும் குற்றம், காசு என்பதும் குற்றம், மாசு என்பதும் குற்றம். மாசு மாசு காசு மாசுன்னா அழுக்கு. அதனால எல்லா குற்றங்களுக்கும் முதல் காரணமாக இருப்பது ஆசை. அதைத்தான் முதல்ல சொன்னார், ஆசை முதலாம் ஆசமைக்கும். ஆசை முதலா மாசமைத்த அறுத்தே, ஐயாவது குற்றங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து அறுத்தே, உடலும் வெறுத்து அரிய தேசம். ஐயாவது ஆசையே வந்து விட்டான்னா அவனுக்கு உடல்ல இருக்கிற பற்றும் தானே விட்டு, ஆசையை விட்டு விட்டுனான்னு வச்சுக்க, உடல் எல்லாம் அவனுக்கு பற்று. மாணிக்க வாசகர் எத்தனை இடங்கள்ல உடலை பத்தி வெறுக்கிறார் தெரியும். முயப்பால் நகரம் உயிராக மூளை என்பது தோல் போட்ட முப்பாயம் புக்கு இருக்கிறதில்லை. அதனாலே உடலையும் வெறுத்து அரிய தேசம் சிவன் பாதமலர் செறிந்தார். அரியதாயிருக்கின்றதும் ஒளிமுறிந்ததாயிருக்கின்றதும் சிவபெருமானுடைய அந்த பாதகமலத்தை செறிந்தார். செறிந்தார் என்றால் அந்த பாதகமலத்தை தியானம் பண்ணி அந்த பாதகமலம் வேறு தான் வேறு என்கிற நிலை இல்லாமல் செறிதல் என்றால் ஒன்றிருக்கும், சிவன் திருவடியிலே ஒன்றிருக்கும். அப்படிப்பட்ட தன்மையை வந்தவர்கள், அப்படிப்பட்ட தன்மை கிடைக்கப்பட்டவர்களுக்கு பரப்பு இல்லை, பிறப்பை மறந்தார்கள். பிறப்பை பிறப்பு ஒன்று இருக்கிறது என்று அவர்களுக்கு நினைவு வராது. எந்த நிலைக்கு வந்தவர்களுக்கு சிவத்தோடு அற்புதமாக கலந்து சிவன் திருவடி விட்டு நீங்காது இருக்கின்றவர்களுக்கு பிறப்பை மறந்தார்கள், பிறப்பு இல்லை. பேசற்கரிய பெருமையினை பெற்றாரல்லார், பெற்றாரல்லர் கற்றாலும். ஐயாலே சிவபெருமானுடைய அந்த திருவடி கமலத்தோடு பொருந்துகின்ற அந்த ஞானம் வராதவர்கள், வராதவர்கள் நூல்கள் எவ்வளவு கற்றாலும் தெரியுமாறு, நூல்கள் எவ்வளவு கற்றிருந்தாலும் அவர்களுக்கு அந்த முதல்ல சொன்ன ஞானிக்கு வருகிற பெருமை அவர்களுக்கு இல்லை. மாசு மலிந்த ஆசையினான் மயங்கி தயங்கும் மானிடரே. அதனாலே குற்றம் தருகின்ற ஆசையினாலே மயங்கி தயங்குகின்ற மானிடர்கள் எவ்வளவு நூல்கள் கற்றாலும் அவர்களுக்கு இந்த பெருமை, ஞானிக்குள்ள பெருமை வராது. அவர்களுக்கு ஆகையாலே பிறப்பு ஒழியாது, பிறப்பு ஒழியாது. அதே பேசற்கரிய பெருமையினை பற்றாரல்ல, கற்றாலும் கற்றாலும் கற்றதினாலே ஒருவனுக்கு ஞானம் வருமானா வந்து விடாது. கற்றதினால ஞானம் உள்ள கற்றதினால ஞானம் வருமானா வந்துடாது. திருவுருள் கூட்டியிருக்கும், திருவுருள் கூட்டினார்த்தான் கற்றதினால கற்றும் சிவஞானம் இல்லா கடலுகள்ங்கிறார திருமுருள். கற்றும் சிவஞானம், சிவஞானம் என்பது அந்த கல்வியினால வந்து விடாது, திருவுருளாலதான் வரும். கற்கன் என்றே கற்கன் என்றே அது வேறு, ஆனா சிவஞானத்துக்கு கல்வி உதவுமானா முழுவதும் உதவாது. உதவாதான்னா உதவும், உதவும் என்றால் எப்படி உதவும்? ஞான நூல்களை ஞானாசிரியன்பால் சிவஞானம் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கற்கின்றவனுக்கு ஒரு உதவும், சிவஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கற்கின்றவனுக்கு ஞான நூல்கள் உதவும். ஞான நூல்களை கற்கின்றதுனால வருகின்ற ஞானம் அவரஞானம் என்று பெயர். அந்த அவரஞானத்தினாலே பரஞானம் கிடைக்கும். அதனாலே அவன் என்ன எப்படி இருக்க வேணும்னா, கற்கும் போது நமக்கு திருவருள் கிடைக்க வேணும், சிவஞானம் கிடைக்க வேணும் என்கிற எண்ணத்தோடு கற்கவும். அதனாலே இப்ப மாணிக்க வாசகர் படிப்பு வேண்டாங்க, கற்றவர்கள் எனக்கு வேண்டாம், எனக்கு கல்வியும் வேண்டாங்க, கற்றார யான் வேண்டு கற்பனவு இனி அமையும் போதும். எல்லாம் கிடைச்சு போச்சதுக்கும் எனக்கு பிடிக்கணும். அதனாலே கற்றாலும் கூட ஆசை முதலான குற்றங்கள் போகவில்லையானால் அவர்களுக்கு ஞானம் வராது. சர்வ வியாதியாயிருக்கிற சிவன் பக்குவ ஆன்மாக்களுக்கு அல்லாது அறியப்படான் என்று உணர்த்துகின்றார். இந்த பாடலில் சுவாமி எப்படி இருக்கிறான் என்று கேட்டால், சர்வ வியாதியாக இருக்கிறார். சர்வ வியாதின்னா அவை இல்லாத இடமே கிடையாது, அதுதான் ஆச்சரியம். சிவன் இருக்கிறான், சிவன் இருக்கிறான், உள்ளேயும் இருக்கிறான், வெளியிலையும் இருக்கிறான், எல்லா இடங்களிலும் இருக்கிறான். இல்லாத இடமே இல்லை. எது போல பூவில் நாற்றம் ஒன்று என்று எங்கும், பூவில் நாற்றம் ஒன்று என்று எங்கும் ஒளிவரணர் என்றும் எரிய விடுவை திருவண்டபுரம். பூவில நாற்றம் எப்படி இருக்குது? பூ முழுவதும் இருக்கிறது, உலகம் முழுவதும் சிவன் இருக்கிறான். பூவிலே முழுவதும் மனம் இருப்பது போல, பூ முழுவதும் மனம் இருப்பது போல உலகம் முழுவதும் சிவன் இருக்கிறான். பாலில் நெய் போலவும், பூவில் மனம் போலவும், மணியில் ஒளி போலும், விரையில் தீ, விரையில் தீயினன் பாலில் விடு நெய் போல் மறையனங்களுடன் அமைப்பு. தெரியலையே இருக்கிறான்னு தெரியலையே அப்படிங்கிறீங்களா? சித்தியார்கள் சொல்றாரு, எங்கும் தான் நிறைந்து சிவன் தான் ஆகி எல்லாரும் காணவே வேண்டும் நியாயம்தானே? அன்பும் கணாரும் எங்கும் பிரகாசம் ஆனந்த மூர்த்தியாக இருக்கிறார் என்றுதானே எல்லாரும் சொல்றாங்க, எல்லா ஞானிகளும் சொல்றாங்க. ஒரு இடத்துல இருந்தானா அவன் சர்வ வியாபின்னு பேர் இல்லை, ஒரு இடத்துல இருந்தானா சர்வ வியாபின்னு பேர் இல்லை, அவன் சர்வ வியாபகம் உடையவன். அப்படி இருக்கிறவன் எல்லாருக்கும் தெரியணும்ல அப்படிங்கிறீங்களா? தெரிய மாட்டான். ஏன் கேட்கிறீங்களா? இங்கும் தான் நிறைந்த சிவன் இருந்தானாயில் எல்லாரும் காணவே வேண்டும் தான், இங்கும் தான் அந்தகருக்கு இறங்கியுள்ளார். சூரிய எங்க இருக்கிறானா? ஒரு இடத்துல இருக்கிறானா? எங்கும் இருக்கிறான். ஏன் பிறவி குடனுக்கு தெரியலையே? கண்ணு இல்லாதவனுக்கு
தெரியும்,
சூரியன் தெரியும். அப்ப சூரியன் எல்லா இடங்கள்ல இருக்கிறது பொய்யா? இவனுக்கு தெரியாம இருக்கிறது பொய்யா? இவனுக்கு தெரியாம இருக்கிறதா? தெரியாமையினாலே சூரியன் இருக்கிறது தெரியவில்லையே? சூரியன் எல்லா இடத்துலயும் இருக்கிறான். அதுபோல சிவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான், ஞானக்கண் இல்லாதவனுக்கு தெரிய மாட்டான். எங்கும் தான் நிறைந்து சிவன் இருந்தானாயில் எல்லாரும் காணவே வேண்டும் தான் இல்லை, இங்கும் தான் அந்தகருக்கு இறங்கி இருளார். அந்தகருக்கு இறங்கி இருளார். ஈசன் அருக்கண் இல்லாருக்கு ஒளியாயே இருளாம். அருக்கண் இல்லாதவனுக்கு சிவன் எப்படி இருக்கான? ஒளியாட்டா இருக்கா? இவனுக்கு இருளா இருக்கு. இவன் கண்ணுக்கு எப்படி சூரியன் இருளா இருக்குதோ, கண் இல்லாதவனுக்கு சூரியன் இருளாக இருப்பது போல ஞானம் இல்லாதவனுக்கு சிவன் இருளாக இருக்கான். அதத்தான் ஓராதார் உள்ளத்துள் ஓராதார் அவனை சிந்தித்து தியானம் பண்ணி அதனாலே ஞானம் பெறாதவனுடைய உள்ளத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவன் ஒளியாத்தா இருக்கிறான். அவன் ஒளியாத்தா இருக்கிறான். அந்த ஒளியை அவனால பார்க்க முடியும். அதனாலே சோதியனே துண்ணிருந்தது. சோதியனே துண்ணிருந்தது. ஞானிகளுக்கு சோதியா இருக்கிற, அஞ்ஞானிகளுக்கு இருளா இருக்கிறான். சொல்றான் சோதியனே துண்ணிருந்தான். சிவன் ஒளியா இருளா? ஒளிதாப்பா. அட ஆதி அர்த்தம்ல அரும்பொரு ஜோதிப்பா, பரஞ்சோதிப்பா, பேரொழிப்பா, சோதி பிளம்புப்பா, இப்படிதான் உள்ளது. அப்புறம் இருள் சொல்றாரு என்ன காரணம் என்றால், அஞ்ஞானிகளுக்கு இருளாகும், மெஞ்ஞானிக்கு ஒளியாகும். சோதியனே துண்ணிருந்த தோன்றா பெருமை என்பது சிவபுராணம். அதனாலே இப்படி ஆணவமலத்தினாலே கண்ணிழந்தவர்களுக்கு எங்கு நிறைந்திருக்கின்ற சிவனை காண முடியாது. அது அதே கருத்து சொல்ற, காணார் மலத்தார் கண்ணிழந்தார், மலத்தார் கண்ணிழந்த ஆணவமலத்தினாலே ஞானக்கண்ணை இழந்தவர். கலங்கியே எங்கு நிறைந்தானை சேனாரவி தனை காணார், கண்ணிழந்தார் எங்கு நிறைந்திருக்கின்ற சிவனை இது இரவியை காணமாட்டார். சேனார் இரவி தனை காணார், சிறந்த விழியை இழந்தார். ஞானக்கண் இல்லாதவன் சிவனை காண முடியாது, இந்த கண் இல்லாதவன் சூரியனை காண முடியாது. இவ்வளவு தெளிவாக சிறந்த விழியை இழந்தார். கோணாயினையும் பூணனவே கொண்டானடியை கண்டார்கள், மானாமூல மலவலியை மாய்த்தார வந்தனும் வழியாலே. கோணலையுடைய சர்ப்பத்தையும், சர்ப்பத்தை ஆதாரமாக பூண்டவனுடைய சிவபெருமானுடைய திருவையை கண்டவர்கள், பொல்லாததாயிருக்கின்ற மூலமலத்தினுடைய வலிமையை மாய்த்து விட்டார்கள். மூலமலத்தினுடைய வலிமையை மாய்த்து விட்டார். மூலமலத்தினுடைய வலிமையை மாய்ப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆணவமலத்தினுடைய வலிமையை அவன் வெல்ல முடியாமல் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. இந்த மலத்தை வெல்ல முடியாமல் பிடியில வென்றேன் என்று சொல்லு. அதனாலே வெல்லுவது என்று சொன்னால் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற மும்மலங்களாகிய பகவர்களை வென்றவன் தான் வந்தவன். அதனாலே அந்த மூலமலத்தை வெல்லுவதற்கு யாரு கட்டிக்காரன்னா சிவன் ஒருவன் தான். அவனாலதான் ஒளி இருள் போகணும்னா என்ன பண்ண முடியும்? ஒளி வந்தாரு இருளை வெல்லுவது யாரு வெல்ல முடியும்? இருளை வெல்லுவது மந்திரி கூட்டம் வந்து விடுவானா? கலெக்டர் சொன்னா இருளை ஓட்டி விடுவாரா? சூரியன் தான் ஓட்ட முடியும். சிவன் ஒருவராடனா அந்த இருளை ஓட்ட முடியும். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஒன்று மேலில் இருந்து ஒளிக்கும் எனும் இருள் அடராது உயிர் உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ள எனும் திருமலத்தில் குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினேன். அதனாலே அதை சொன்னார் இந்த கடைசி வரியிலே மானாமூல மலவரியை மாய்த்தார் அவந்தன் வலியார். அவந்தன் வலியாரே சிவபெருமானுடைய வலிமையினாலே மூலமலத்தினுடைய வலிமையை வாட்டிவிட்டார். அப்படிப்பட்ட சிவஞானிகள், அப்படிப்பட்ட சிவஞானிகள் எஞ்ஞாந்தும் நேயத்து விட்டு நீங்கார் என்பது உனக்கு. அப்படி மூலமலத்தை மாய்த்தவர்கள் சிவஞானத்தை பெற்று விட்டார்கள். சிவஞானத்தை பெற்று விட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் சிவத்தை விட்டு நின்றாது. சிவம் வந்து எப்படி இருக்கும் என்று கேட்டால் எல்லா இடங்களில் இருந்தாலும் அவர்களுக்கு பிரியமுடையவனாய் அவர்களை விட்டு நீங்காமல் அங்கிருப்பார். அதுக்கு உண்மை சொல்றாரு, வாயு எங்கும் செஞ்சரித்தாலும் ஆகாயம் தான் அதுக்கு ஆதாரமாகும். வாயு காற்றுக்கு ஆதாரம் எது என்று கேட்டால் ஆகாயம். காற்றுக்கு ஆதாரம் தங்குமிடம் ஆகாயம் தான். எல்லா இடங்களையும் செஞ்சாலும் அதுக்கு பிரதான இடமா இருக்கிறது ஆகாயம். அது வானமதனை நீங்காது வாயு வரைந்தும் அதனை போல் ஞானமயனை நீங்காறுகள் ஞானத்தவரும். கையாலே ஞானமயனாயி சிவபெருமானை விட்டு ஆகாயத்தை விட்டு காற்று நீங்காது போல, ஆகாயத்தை விட்டு காற்று நீங்காது போல ஞானிகள் சிவனை விட்டு நீங்காமல். அது எப்படி சொல்றாருன்னா, நடுக்கத்தும் தேனின் மொழியார் இணைத்தோடை திளைக்கும் பொழுதும் சினஞ்சிறிய ஊனத்திணரை உவர்த்தொடுக்கும் பொழுதும் யாதாம் உருவிடுவோம். கையாலே அவர்கள் இந்த உலக இன்பங்களில் ஈடுபட்டாலும் அதற்கு மேலே வந்து வேறு அச்சக்கார அச்சம் வருகின்ற காலத்திலும் அதற்கு மேலே சத்துருக்கள் வந்த காலத்திலும் எந்த காலத்திலும் அவனை மறவாமல் சிந்திப்பார்கள். எந்த வேளையிலும் அவனை சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். அது வந்து பத்தராய் பணிவார் புராணத்துல சொன்னார். அது சேர்க்கிறார், நின்றும் இருந்தும் கிடந்தும் என்பது நம்முடைய நின்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் நடந்தாலும் நன்றாலும் உயிர்ந்தாலும் விழித்தாலும் இணைத்தாலும் மன்றாடும் அலற்பாதும் உருகாலும் மறவாத குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கார். பத்தராய் குருவார் எந்த வேளையிலும் சிவத்தோடு கலந்திருப்பார். எந்த வேளையிலும் அதுதான் இது சம்பந்த சுவாமி உண்ணினும் பசித்தினும் உறங்கினும் உண்மலர் அடியாளால் உறையாத துன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நலந்தீங்கள் உன்னை மறந்த எந்த வேளையிலும் சிவத்தை மறவாது இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு சிவன் எப்படி இருக்கிறான் என்றால் அவர்களோடு கூடவே இருந்து அவர்களுக்கு வருகிற இன்ப துன்பங்களை எல்லாம் அவன் ஏற்றுக் கொடுக்கிறான். அவர்களுக்கு வருகின்ற இன்ப துன்பங்களை அவன் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஜாதகத்தை பண்ணி விடுறான். யாருக்கு ஜாதகத்தை பண்றான்? ஞானிகளுக்கு ஜாதகத்தை பண்ணி விடுறான். பட்டணத்தார கூட்டிட்டு போன கழுவற வரையிலும் கழுமரத்தை பார்த்து பாடினாரு, கழுமரம் எரிஞ்சு போச்சு. கழுமரம் எரிஞ்சு போச்சு. இப்ப சிவன் யாருக்கு ஜாதகம் பண்ண? ஞானிக்கு ஜாதகம் பண்ண. ஞானிக்கு ஜாதகம் பண்ண. அதனாலே சிவன் அவர்களை விட்டு நீங்காமல் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு ஜாதகமாக சிவஞானிகள் முதலாயினாருக்கு சிவன் தோன்றி நிற்கும் முறைமை உணர்த்துகின்றார். அது எப்படின்னா, நின்மலனான சிவன் விடயங்களிலே அறிவு வேறுபடும் தன்மையை ஒழிந்த ஞானிகளுக்கு எவ்விடத்தும் தோன்றி நிற்பார். பரஞானிகள் பரமஞானிகளுக்கு உலகப் பொருளிலே அவர்களுக்கு இச்சை வராது. உலகப் பொருளில் இச்சை வராமல் இருக்கின்ற பரமஞானிகளுக்கு சிவன் எங்கும் தோன்றுவார். அவர்கள் பார்த்தும் இடம் எங்கும் போது நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்றார் போல. எங்கு பார்த்தாலும் சிவன் தெரிய முடியும், எங்கு பார்த்தாலும் சிவன் தெரியும். சிவனையே பார்த்தா கூட வேறதான் தெரியும். இதுதான் ஒரு அதிசயம். அவர்களுக்கு எங்கு பார்த்தாலும் சிவமாக தெரியும். இப்ப அப்பர் சுவாமி கைலை காட்சி கண்ட போது என்ன பண்ணாரு, மாதப்பறை கண்ணியானை மலையான் மகளுடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர்கள் கூறுவேன். யாரும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதம் மடப்பிடியோடும் கழிவு வருவன கண்டேன், கண்டேன் அவர் விருப்பாலும் கண்டறியாத கண்டேன். இப்படி சேவலும் மயிலுமாக வருகிறது, அது சிவமும் சித்தியும். யானை பிடியும் கழிதுமாக வருகிறது, அது சிவமும் சித்தியும். இப்படியே ஒவ்வொரு பொருளும் சிவமும் சத்தியுமாக தெரிந்தது. ஞானிகளுக்கு சிவமும் சத்தியுமாக தெரிகிறது. அதுதான் எங்கும் சிவன் தோல்வார், எங்கும் அவர் பார்க்கும் இடமெல்லாம் சிவன் தெரியும். அதுதான் பரம ஞானிகள் தோன்றும். மயக்க மறுத்த யோகர்க்கு மருமதயம் மலர் மீது. அதனாலே ஞானிகளுக்கு கீழே யோகிகள், யோகிகள் என்பவர்கள் சிவ யோகி சிவஞானி. சிவஞானி மேல அவர்தான் எவரெஸ்ட் சிவஞானி, அதுக்கு கீழே சிவ யோகி. சிவயோகிகளுக்கு எங்கே தோன்றுவார் தெரியுமா, இதயத்திலே தோன்றுவார். சிவஞானிக்கு உள்ளேயும் தோன்றுவார், வெளியிலையும் தோன்றுவார், பார்க்கிற இடமெல்லாம் சிவன் தோன்றுவார். அது ஸ்பெஷல் சலுகை. சிவ யோகிக்கு எப்படி இருப்பார்னு கேட்டா உள்ளத்திலே தோன்றுவார். அது மயக்க மறுத்த யோகருக்கு மருமதைய மலர்ந்தது. பயக்கும் பலத்தை பாவகனில் பார்ப்பார் நமக்கு பாங்குறவை. அதற்கு கீழே இருக்கின்ற கிரியையாளருக்கு அந்தனருக்கும் எழுதுறாரு உரையில. காரகபத்தியின் இடத்திலே காரகபத்தியம் ஆகவனியம் தட்சணாக்கினி என்று கூறப்பட்ட மூவக அக்னி இடத்தில் தோன்றி அவர் விரும்பிய பலனை கொடுப்பார். அதனால கிரியையாளருக்கு அந்த அக்னியிலே தோன்றி காட்சியை தருவான். அவர்கள் விரும்புகின்ற அவர்கள் பாவிக்கின்ற பொருளிலே அவர் காட்சி. அதற்கு மேலே மற்றும் உள்ள ஆன்மாக்கள் என்றும் தரிசித்தற்கு எல்லாருக்கும், எல்லாருக்கும் ஞானம் உடையவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் எல்லாருக்குமாக அவன் என்ன பண்ணுகிறான், சிவலிங்கம் முதலிய திருவுருவங்களிலே எழுந்த முடியுமான். எல்லாருக்கும் அவன் என்ன பண்ணுகிறான், பொதுவாக சிவலிங்கம் முதலிய திருமேனிகளிலே இருந்து அவர்களுக்கு அவன் பண்ணுகிறான். ஞானிகள் இருக்கிற இடமே கோயில் அதுக்கு முன்னாடி வந்து ஞானிகள் இருக்கிற இடமே, ஞானிகள் கோயிலுக்கு போகணுமா, போக வேண்டியதில்லை. போகாம இருக்கலாமா, போகாம இருக்கலாம். போகலாமா, போகலாம். நம்ம என்ன பண்ணணும், போய் தான் நம்ம போயே ஆகணும். அங்க போகாமே இருக்கான், போகாமையும் அவர்களுக்கு உள்ளம் பெரும் கோயில் ஆகிவிடும். அவர் தான் தெள்ள தெளிந்தார், தெள்ள தெளிந்தார் என்கின்ற வாக்கிய பரமஞானி. தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் உள்ளம் பெருங்கோயில். தெள்ள தெளிந்தார்க்கு அந்த தெள்ள தெளிந்தாருக்கு போட்டுக்கணும் இடத்தை இடவரத்தை. தெள்ள தெளிந்தார்க்கு உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம். ஞானிய மேங்கியது அவன் கோயிலாக வைத்துக்கிறான். உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம். வள்ளல் வராறாருக்கு வாய் கோபுரவாதன், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். கள்ள புலமென்றும் காளாமணி விளக்கு. நமக்கு வந்து கள்ளத்தனமா இருக்குது இதெல்லாம், அவங்களுக்கு விளக்கா இருக்கும். சின்ன பாட்டுல இப்படி எல்லாம் பாடுறாரு இல்ல கிட்டிக்காரு. யாரு இந்த பாட்டை பாடினது, யாரு கைலாயிருந்து? அதனாலே ஞானிகளுக்கு எங்கும் சிவன் இருக்கிறார், நம்புவந்தவர்களுக்கு ஆலயத்தில் இருக்கிறார். அதனாலே இப்படி ஞான நிலை உயர்வும் கர்ம நிலை இழிவும் உணர்த்துகின்றார். அடுத்த பாட்டிலே ஒளிய பதும ராகங்கை உடையார்க்கு உவகை அல்லது உண்டோ, தெளிய யோக சித்தருக்கும் சிறப்பே அல்லது சிறது உண்டோ. இதனால பதுமராக முதலான ரத்தங்களை கையில வைத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா கவலையா இருக்குமா? மகிழ்ச்சியா இப்ப நம்ம கையில மரகரம் கையில இருந்து வச்சுக்க மனசுக்கு மரகரம் ஒரு படகு எதிர்த்தி மரகரம் கையில் இருக்கு சாடி மரகரம் என்ன மரகம் மகிழ்ச்சி அளவு இல்லாத அதுக்குள்ள ஒளிய பதுமராகங்கை உடையாருக்கு உவகையல் உண்டோ, தெளிய யோக சித்தருக்கும் சிறப்பேயல். அதனாலும் அணிக்கும் பொந்தது போனாகிய சிவனை கையிலே வைத்திருப்பவர்களுக்கு மனத்திலே வைத்தவர்களுக்கு மகிழ்ச்சியை தவிர அவர்களுக்கு வேற என்ன இருக்காது, வேற துன்பமே இருக்காது. அதே போல புளிய சிலையை பொறுத்தாருக்கு பொருளோ சிறிதும் துயர் தொரியும். அதனாலே சிலையை பொறுத்தாருக்கு பொறுத்தான் மாணிக்க வியாபாரி. மாணிக்க வியாபாரி என்ன பண்ணுவான், மூட்டையா கட்டி போக மாட்டேன் மாணிக்கிறது, சின்ன பெட்டியில வச்சுட்டு போவேன், சின்ன பெட்டியில வச்சுட்டு போவேன், கனமே இருக்காது. பலன் எவ்வளவு அதுல குறைச்சா அம்மிகளை தூக்கி வச்சுருக்கேன், அம்மிகளை தூக்கி போட்டேன், கனா எவ்வளவு பலன் எவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அம்மி மாணிக்கம் பெற்று மாணிக்கம் எவ்வளவு அம்மிகளை பெற்று அம்மிகளை தூக்கிட்டு என்னப்பா இருக்க கனா கஷ்டம் சரியான கடா பணம் கொஞ்சம் கணா அதிகம் பணம் மாணிக்கத்தை வைக்கிறவனுக்கு கணம் கொஞ்சம் பணம் நெளிவு பெரிது பலம் சிறிது நிறந்த கர்ம நிலையாது. அது போல அந்த கர்ம நிலையிலே கர்ம யோகத்தை ஜீவ ஒன்று எடுத்து பலம் சிறிது சிரமம் பெரிது, சிரமம் பெரிது பலம் சிறிது. ஞான யோகம் உடையவர்களுக்கு பலம் பெரிது சரணம் செய்யும். அதனால ஞானம் வருவதற்கு கண்மம் வேணும், கண்ம வருவது கண்ம கண்மத்தினாலே ஞானம் வரும், கர்மயோகத்தினாலே ஞான யோகம் வரும், கர்மயோகத்தினாலே ஞானம் வரும். கர்மயோகம் எப்படிப்பட்டது என்றால் சிரமம் இருக்கும். இப்ப நம்ம செய்யறது கர்மயோகம் தானே, சிரமங்கிறது கொஞ்சமான ஜமா பூசை பண்றதுக்குள்ள அது எல்லா பொருளையும் தேடி பிடிச்சு உட்கார்ந்து எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சு கொண்டு எல்லாம் தயாரா வச்சுக்கிட்டு பூஜை பண்றது சாமானியம் கஷ்டம் ரொம்ப இருக்குதா இல்லையா,
ரொம்ப
இருக்கு. பூஜை பண்றவங்களுக்கு தெரியும் பலன் அப்படின்னா பலன் உண்டு, அந்த ஞான நிலையில இருக்கிற பலன் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா வந்துருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வந்து. அதையினால இப்படி ஞான நிலை உயர்வும் கண்ம நிலை இயல்பும் இந்த பாட்டில சொல்லி மேல அந்த ஞானிகள் எழுந்து கொண்டிருக்கு எல்லையின் சிறப்பும் பரம் ஞானி. ஞானிகளை இப்ப வந்து நம்ம பார்க்க முடியலனாலும் நம்ம கேட்கிறோம், பல சமயவாதிகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இந்த மற்ற சமயங்களிலே நிற்கின்றவனுக்கு ஞானம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, சிவஞானம் வர்றதுக்கு வாய்ப்பு எல்லாம் பசு ஞானிகள் பாச ஞானிக்கு ஞாபகம் சொல்லணும். மற்ற சமயவாதிகள் எல்லாருமே ஞானிகளா, ஆமா பசு ஞானி பாச ஞானி. நம்ம சமயத்துல இருந்து அனுபவத்தவர்கள்தான் பதிஞானி சிவஞானி சிவனடியை சிந்திக்கும் திருப்பதி சிவஞானத்தை பெற்றவர் நம்முடைய சமயாச்சாரியர் இவர்கள் பதிஞானத்தை பெற்றவர். மற்ற சமயத்தில் இருக்கிறோம் பாச ஞானத்தையும் பதிஞானத்தையும் பெற்றோம். பதியே தெரியாமல் இருக்கிறான அவனுக்கு எப்படி பதிஞானம் வரும், பதி என்று இது வந்து இதுதான் பதி என்று தெரியாதவனுக்கு பதிஞானம் இப்படி வரும், அவனுக்கு தெரிஞ்சது தானே அவனுக்கு கிடைக்கும், அவனுக்கு தெரிஞ்சது தானே அவனுக்கு கிடைக்கும். அதனால பரிஞானம் பெற்றவர்களாகிய ஞான சம்பந்த முதலான பரம ஞானிகளை நம்ம காணவில்லையானாலும் கேட்கிறோம், நமக்கு தலைவர்களா வச்சிருக்கிறோம், நமக்கு தலைவர்களா வச்சிருக்கிறோம், அவங்க பாட்டை படிக்கிறோம். இப்ப நமக்கு அவங்களுக்கு பரிஞானிகளை பார்க்கவில்லையானாலும் கேட்கவும் அவர்களை தொடரவும் அவர்கள் வழியிலே செல்லவும் எல்லா வகையான தொடர்பு பார்க்கறது ஒண்ணுதானே பாக்கி, வேற சமயம் இந்த வாய்ப்பே இல்லை. அவன் கடவுளை தெரியாத பிறகு அவனுக்கு எப்படி ஞானம் பரிஞானம் கிடைக்கும். அதனாலே அந்த ஞானிகள் எழுந்த நூல் இருக்கும் எல்லையும் சொல்லப்போனா பரம ஞானிகள் இருக்கின்ற எல்லை இருக்கு, அது அளவில்லாத பெருமை குருங்க. அது வந்து சிறந்த பரம சிவன் உருவம் திருண்ட பரம சிவஞானி உறைந்த வெளியில இக்கோடி அளவும் பாவமும் ஒழுங்கு கோடி விற்கடைங்கிற கோடி ஞானி இருந்து சிவஞானி இருக்கின்ற இடத்துல இருந்து கோடி விற்கடைங்கிற அது பழைய காலத்து அளவு, அது அந்த அளவு சொல்ல போனா அதனால கோடி மயில் அர்த்தம் இல்லை, கோடி விற்கடைங்கிறாரு, கோடி விற்கடை இது விற்கடை விரக்கடைன்னு சொல்றது என்பது அது கோடிங்கிறார். அது சொல்ல போனால் அவர் இருக்கின்ற அளவுக்கு சுற்றி அதனால ஒரு மூன்று மைல் சுற்றளவுக்கு பாவம் வராது, பாவம் வராது. ஞானி இருக்கிறது முதல்ல ஞானி இருக்கிறதான் சொல்றாரு. சிறந்த வரம சிவன் ஒருவன் திருண்ட வரம சிவஞானி உறைந்த வெள்ளை விற்கோடி அளவும் பாவம் ஒடிந்து நிறைந்த கங்கை நிலத்து நீங்கும் ஐகம் மாறணும். அது வந்து கங்காநதி இருக்கின்ற இடத்துல இருந்து 10,000 விற்கடை அளவும் பாவம் வராதான், அதே மாதிரி அரைந்த அழகின் அறுத்தத்து அகலும் பாவம் அதன் குறிக்கு. சிவாலயத்து எல்லைக்கு 30,000 விற்கடை அளவும் பாவம் இல்லாது. சிவாலயத்துக்கு 30 விற்கடை, 30,000 விற்கடை, கங்கா நதிக்கு 60,000 விற்கடை, ஞானிகளுக்கு கோடி விற்கடை. அப்படின்னா ஞானிக்கு எவ்வளவு பெருங்க பாருங்க, சிவாலயத்தோட ஞானி இருக்கிற இடத்துக்கு அதிகம். அதனால இந்த மடங்கள் எல்லாம் தரிசி, மடங்கள் எல்லாம் கிடையாது தரிசிக்கணும். இப்ப நம்ம மடங்கள்லாம் இருக்குன்னு திருவாவூர், திருப்பனந்தாள், தர்மபுரம் முதலான மடங்கள் இருக்கு. இதெல்லாம் பரம ஞானிகள் இருந்த இடம், பரம ஞானிகள் இருந்த இடம், இருக்கிறார்கள், இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட. அதனாலதான் அந்த அருளாளர்கள் தங்கி இருக்கின்ற இடத்துக்கு பவர் அது. சிவஞானிகள் சிறப்பு உணர்த்துகின்ற நீடும் பொருள் ஒன்று உண்டனவே நெஞ்சம் மதனும் நிச்சயித்தார். நீடும் பொருளாக என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த பரம்பொருள் ஒன்று உண்டு என்று நிச்சயித்தவர்கள், அப்படி நிச்சயித்த அந்த பொருளோடு கலந்தவர்கள் இருக்கின்ற இடம் எப்படி சிறப்பு சொல்லி, அதற்கு மேலே ஆடு முதகம் ஆதியம் அவர்கள் அவர்களுக்கு பண்ணுகின்ற பாதபூஷியுடைய தீர்த்தம் இருந்துவார். அது வந்து உலகத்துல அனைவருக்கும் மாதீர்த்தமாக விடும். பரமஞானிக்கு பாதபூஷப்படுகிற அந்த பாதோதகம் சொல்றது, பாதோதகம் பாதோதகம்னா பாதபூஷ பண்ணி அந்த தீர்த்தம். ஆடு முதகம் மாதீர்த்த அவளிதளத்தில் அனைவரும், அது வந்து உள்ளே உண்டாரு மேலையும் தெளித்துக் கொண்டாருன்னு வெறும் பெரிய புராணம் முதலான கூடும் எல்லை சிவபூமி. அவர் இருக்கின்ற இடம் சிவபூமி. கொடிய வினைகள் கிட நினைவார், அதனால கொடுமையான வினைகள் தொலைய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் தேடி அவரை அரிசிக்க சிறந்த சிந்தை செய்ய சிறப்பார். அந்த ஞானிகள் இருக்கிற இடத்துக்கு சேர்ந்து இவர் காலத்துல ஞானிகள் இருந்திருக்கிறார்கள், அதாவது காலத்துல ஞானிகள் நிறைய இருந்திருக்கிறார்கள், அதனால இந்த அளவுக்கு சொல்றாரு. இப்ப ஞானிகள், ஞானிகள் நூல்தான் பாக்குறோம், வெளியில காண முடியும், நமக்கு தெரியல, நமக்கு வாழ்க்கை இருப்பார்கள், இருப்பாருன்னா அந்த ஞானி நம்ம கண்ணுக்கு தெரியணும். அதனாலே அப்படி ஞானிகளை தேடி அவர்களை அர்ச்சனை செய்கின்றவர்களுக்கு விலை ஒளிந்து போகின்றார். அதனாலதான் அந்த சிவபூஷை உயர்ந்தது, சிவனடியார் பூஷை மிக உயர்ந்தது. சிவபூஷை உயர்ந்தது, சிவனடியார் பூஷை மிக உயர்ந்தது. இப்ப நம்ம வந்து ஞானிகளை வந்து தெளிந்து போக முடியாது, அப்படி ஞானம் பெற்றவன் இந்த மாதிரி திருவேடம் அதான் இங்க வந்துருச்சு. இங்கே பெரிய புராணத்துல திருவேடம், சித்தியாரில் திருவேடம் சிவனுடைய ஆகுங்க, திருவேடம் மாலர நேய மலிந்த வேடம் ஆலயந்தாலும் அரங்கத்து. அதனால மனவாக்கு காயங்களால் சிவகுமாரை வழிபடுகின்றவர்கள், சிவவேடம் தரித்தவர்கள், சிவபூஜை செய்கின்றவர்கள் ஆகிய இவர்களை பூஜிக்கும். நம்ம இங்க அந்த மாதிரி ஞானி வந்து சாமானியம் அல்ல. அதனாலே இப்படி சிவஞானியுடைய பெருமை இப்படிப்பட்டது, அவர் இருக்கின்ற இடம் இப்படிப்பட்டது, அவர்களை பூச பருந்துகின்றவர்களுக்கு வினை தொலைகின்றார். அதற்கு மேலே ஒரு உபாயனத்தை இரண்டு செய்யுளாக வந்து கொண்டார். அகத்தில் புரிவார் அரிச்சனையை அரிய பலத்தை அடைந்துடுவார். இந்த அகத்துல பூஷை இருக்கு, அது பலம் அரிய பலம். அரிய பலம் என்றால் மற்றவற்றால கிடைக்காத உயர்ந்த பலம் கிடைக்கும். மற்றவற்றினாலே கிடைக்காத ஒரு சிறப்பான அரியதாயிருக்கின்ற சிறப்பு பலம் கிடைக்கும். இதனாலே அகத்திலே பூஷம் மிக உயர்ந்தது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது அந்தரியாகவும் சொல்றது, நம்மளதுல அந்தரியாகவும் சொல்றது. அது அந்தரியாகத்தை சித்தியார்ல என்ன பண்ணாரு, முத்திக்கு சாதனம் பண்ணாரு. அந்தரியாகம் முத்திக்கு சாதனம், ஒரு வாக்கில் அப்படி இருக்காரு. அந்தரியாகம் தன்னை முத்தி சாதனமா அறிந்துடுவோம், முத்தி முத்திக்கு சாதனம், முத்தி சாதனம் அறிந்துடுவோம், அதுதான் ஆன்ம சுத்தியாகும். அந்தரியாகம் நன்றாக செய்கின்றவர்களுக்கு ஆன்மா சுத்தியாகும். அந்தரியாக தன்னை முத்தி சாதனமா அறிந்துடுவது அதுதான் ஆன்ம சுத்தியாகும். அப்புறம் அடுத்தது கண்டமலர் கோயொலி மஞ்சனம் அமுது கண்டனதெல்லாம் மனத்தார் கருதி கொண்டே சிந்ததனில் அர்ச்சிக்க சிவனஞானத்தார் சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும ஒளி போல மருவியார உலத்தே வர வர வந்திடுவன் மரமானது என்பது திருப்பியார். அதனால அந்தரியாக என்கின்றாக பூஷே மிக சிறப்புடையது, மிக அதுக்கு நேரம் கிடைக்கணும், ஒழுங்கா மனசு சொல்ல முடியாது, சொன்ன முடியாது. கேட்க நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். அதுதான் அகத்தில் பூஜை. அகத்தில் புரிவார் அரிச்சனையே அரிய பலத்தை அடைந்து விடுவார். சகத்தில் புரிவார் சங்கரனை சார்வதற்கு தனிய பலம். சகத்தில் புரிவார் என்றால் புறப்பூசை செய்கின்றவர்களுக்கு அந்த அகப்பூசியில் செய்கின்ற பலனை விட குறைந்த பலன் கிடைக்கும். அகப்பூசை செய்கின்ற பலன் 1000, இது ஒரு 500 கிடைக்கும் அப்படின்னு புறப்பூசை. சார்வர் அதனே தனிய பலம். அதுக்கு ஓமை சொல்றாரு, அகத்துள் ஏவல் புரிவார்க்கு அதிக பலனே அலையம்பால். அடுத்த நேரத்திலே அனுப்ப தொண்டராக அரண்மனைக்குள்ளே வேலை செய்கிற வேலையாளுக்கு, அரண்மனைக்குள்ளே வேலை செய்கின்ற அந்த தொண்டருக்கு எவ்வளவு செருகு இருக்கு அரசன். புறத்துல தூரத்துல காவலுக்கு போட்டிருக்கான், வெளியில வேலை செய்யறவனுக்கு எப்படி இருக்கும் வந்து அரசனுடைய செருகு எவ்வளவு கிடைக்கும்? குறைந்த செருகு. அரசனுக்கு பக்கத்துல அகத்துல அரண்மனைக்குள்ளவனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கு அரசன் இடத்துல சொல்றாரு. அகத்துள் ஏவல் புரிவார்க்கு அதிக பலமே அரையம்பால், சகத்தின் ஏவல் புரிவார்க்கு அதனை சிறுமை சார்ந்தது. அகத்தொண்டு அகம்படிமை அணுக்க தொண்டர் உடைய அணுக்க தொண்டர் புறத்தொண்டர் கையாலே அணுக்க தொண்டராக இருக்கிறவனுக்கு அதிகமான பலம், அதிகமான பலம். அரசனுக்கு பக்கத்தில் இருந்து ஏவல் செய்யறவனுக்கு எவ்வளவு பலம். அதனாலே அந்த அகப்பூசை அவ்வளவு சிறந்தது என்று சொல்லி, பாரியாரும் பயிலாத பக்கமனையு பத்தாவை சேரவன் அவடனுக்கு சித்தக்களி புஞ்சிடுவான், நேரிலானை நிம்மலனை நெஞ்சில் நினைக்கில் அவருக்கு அவன் பூரித்திடுவன் போகவிதம் பொல்லாமலமும் ஒப்புவன். அதனாலே உள்ளத்திலே சிவனை நினைத்து அவனுக்கு நன்றாக அவனுக்கு உபசாரம் செய்கின்ற ஞானிக்கு எல்லா வகையான போகவதத்தையும் தருவான், பொல்லாத மலத்தையும் போக்குவான். பொல்லாத மலத்தையும் இப்ப நம்ம நூல்கள்ல முக்கியமா சொல்றது எதுன்னு கேட்டா மலம் போறதுதான் வேலை. மலத்தினால விடுகின்ற துன்பம் போக வரும், அந்த மலத்தினுடைய சேட்டை அடங்கவும். மலத்தினுடைய சேட்டைன்னா அது ஆணவ மலை சேட்டைன்னு ஒரு நூல் இல்லை. ஆணவ மலை சேட்டை, ஆணவ மலங்கிறதுனா எல்லா மலங்களுக்கும் ராஜா, மற்ற மலங்களுக்கெல்லாம் தலைமை பதவி அதுதான், தலைமை பதவி அதுதான். அப்புறம் ரெண்டாவது கர்ணமலம், மூணாவது மாயாமலம். மாயாமலம் கொஞ்சம் அறிவையும் தரும், கொஞ்சம் அறிவையும் தரும், மயக்கமும் செய்யும் மாயாமலம். கர்ணமலம் முனைப்பை உண்டு பண்ணும், ஆணவ மலம் வந்து அதிகமான செருக்கு உண்டு பண்ணும். கடவுளை தெரியாம மறைச்சி ஆணவ மலம், மாயாமலம் கொஞ்சம் காட்டு, மாயாமலம் கொஞ்சம் காட்டு. அது விரிவா மளவு விளக்கடைய மாயை வடிவாதி வன்மத்து வந்து திருவுரு பயம் விளக்கு போல விளக்கிற பொருள். இது மாயாமலம், இது மாயாமலம், இது நல்லா பூராவும் தெரியல, இந்த அளவுதான் தெரியும். இதுதான் மாயாமலம். மாயாமலத்துக்கு ஊமை போது விடுகிற வரையிலும் விளக்கு மாதிரி காட்டாரு, உனக்கு விடுகிற வரையிலும் மாயாமல ஊண்டுவோம். கண்ணு இல்லாதவனுக்கு சுத்தமா மறைச்சிருந்துச்சு கண்ணு, அவனுக்கு ஊண்டுவோம். ஊண்டுவதோ போலருளி உணவு கோயில் என்றார்கள். அதுபோல வாயாமலை இப்ப நமக்கு எப்படி கொடுத்துருக்கா, ஊன்று போல ஆணவமலை சுத்தம் மறைச்சு இருந்துச்சு, அதுக்காக அதை இறங்கி மாயாமலத்தை நமக்கு கூட்டிக்கிட்டு இதுல இருந்து அதை புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ படிப்படியா மேல வந்துரு. அது வந்து கீழே போறவங்க நிறைய போறோம். மாயை மயக்கம் செய்யும் வந்து மயக்கத்துக்கு ஆட்பட்டானா என்ன பண்ணுவான்? சுவாமி வடம்புவனேஸ்வரர் தரிசித்து அவனுடைய அருளை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்துல உலக பொருள்ல மயங்கி கீழவரும் வாய்ப்பு, ரெண்டும் இருக்குது இல்ல, ரெண்டும் கீழே வரலாம். முத்தியை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது, அதே சமயத்துல உலக பொருள்ல மயங்கி இன்னும் அஞ்ஞானத்தை பெற்று பிறப்பு எடுப்பதற்கும் வாய்ப்பு, ரெண்டும் இருக்கு இந்த லோகத்துல. அதனாலே இது மாயாமலம். இந்த மாயாமலம் ஆகிய இந்த வெளிச்சத்தில் இருந்து கொண்டு சிவதர்மோத்தரத்தை படிச்சு அதன் மூலமாக சிவனை அறிந்து சிவனோடு கூடி விடலாம். அதனாலே மலத்தினுடைய உண்மையை உணர்வதும் மலத்தினுடைய செருக்கை அடக்குவதும் மலத்தினாலே வருகின்ற பிறவி முதலானது தொலைப்பதற்கு வாய்ப்பாக இருப்பதுதான் நம்முடைய நூலில் சொல்லுகின்ற அத்தனை வாயம். இதெல்லாம் வாயம் இன்னொரு உபாய நிச்சை உணர்த்துகின்றார். இறைந்தாய திகை நடுவே திசை எத்தனைன்னா பத்துங்கிறார். திசை பத்து எட்டுத்துக்கு மேல் பத்து இயமம் மாதி மலர் கொண்ட இயமம் நயமம் அதனம் பராணாயாமம் தாரணே சமாதி முதலான மலர் கொண்டு ஆர்வம் கூற பூஷணைய அமலுக்கு எத்தும் அவர்தாமும். அதனாலே திகை நடுவே என்பது இதயத்தில் இதயத்தில் மலர் உண்டு. அதாவது அந்த அட்ட மலர்னு சொல்றது இந்த ஏமமாதி மலர் உண்டு. ஆர்வம் கூற பூஷணையை அதாவது ஆர்வம் என்பது அந்த நம்ம அப்பர் சுவாமி சொல்றாருல்ல பெரும்புலர் காரை மூடி பித்தனுக்கு பத்தராகி அரும்போடு மலர் உண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைக்கும் விரும்புதல் விடத்துவம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பில் கட்டி போடுவர் கடவுள் விரட்டனாரேன்னு சொல்றாருல்ல. அதனால அந்த பூஷணி ஆர்வம் வந்துருச்சுன்னு சொன்னாலே அது தனி சிறப்பு சில நாள்ல ஏதோ சில நாள்ல பிரியம திருப்பி திருப்பியா செய்ய முடியும் போது பல நாள்ல சிரமத்தோடு செய்ய முடியாது. அதை சொல்றாரு இங்க ஆர்வம் கூற பூஷணைய அமலர்க்கு ஏற்ற அவர்தாமும் பேரன்புடைய பெருமானார் உலகில் போகம் எதிர்ந்து. அதனாலே அப்படி ஆர்வத்தோடு பூஷணைய செய்கின்றவர்கள் சிவபெருமானுடைய உலகத்திலே இருந்து அங்கு இருக்கின்ற சிவமுகத்தை அனுபவித்து சாரும்பரத்தில் சிவஞானம் சார்ந்து சிவந்தாள் ஆவார்கள். அடுத்த போல அவர்கள் உலகத்தில பிறப்பார்கள் பிறந்தார்களையான அந்த பிறப்பிலேயே அவர்கள் சிவஞானத்தை பற்றி முக்கியப்படுத்துவார். அடுத்தாப்புல பிறப்பு இருக்க மாட்டார். ஒரே பிறப்புல அவர்களுக்கு முக்கிய உடைத்து போகிறார். சிவஞானத்தை பெற வேண்டும் என்று விரும்புவார் இடும்பலம். இதுவரை நான் சொல்லியிருக்கிறார் சிவஞானத்தை பெற வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் எப்படி இருக்கணும்னா சிவஞானத்தை பெற வேண்டும். சிவஞானத்தை பெற வேண்டும் இந்த அடிப்படை உண்டு இருக்கணும். இந்த அடிப்படையான என்ன உலக போகங்களை எல்லாம் நமக்கு அவசியம் வேணும். உலக போகங்கள் அத்தனையும் அவசியம் வேணும். அதற்கு வேண்டாம்னு சொல்லல. மனைவி மக்கள் விருதுவாதல் பட்டம் பதவி எல்லா வகையான சிறப்புகளும் நமக்கு வேணும். எல்லாம் தருவான் அது அதுல சந்தேகம் இல்லை. உங்களுக்கு மட்டும் தானே அள்ளி கொடுக்குறாங்க ஜமி இல்லைங்கிற மக்கள் அள்ளி கொடுக்குறாங்க. அதனால ஊதி பூசாதவங்க அள்ளி கொடுக்குறாங்க. சிவான்னு சொல்லாதவங்க அள்ளி கொடுக்குறாங்க. கரகரான்னு இருக்க மாட்டேன் சிவசிவான்னு சொல்லி மட்டும் அள்ளி கொடுக்குறாங்க. என்ன பண்றதும் செய்யாம இருக்கான் மனத்தை. அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா முன்ன ஏதாவது பத்து புண்ணியங்களை கொஞ்சம் செஞ்சிருக்கோம் அந்த புண்ணியத்துக்கு அள்ளி கொடுக்குறானா இவன் அதையே பெருசா வச்சு அதுலயே அழுந்துறானா எவ்வளவு நாளைக்கு அழுந்துறான் அல்லாமல் சித்தப்புறம் போயிடுவானா அடுத்தாப்புல எங்க வர என்ன பெறப்படுதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் அதுலயே அழுந்தி பொய்யாய செல்வத்தையே புக்கழுந்தி நான் ஒரு வெய்யா திருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் ஆறுகிறே அம்பலவா என்றவர்கள் செய்யாரும் வதலைக்கே செருவுராய் ஊற்றும் என்பதுதான். அதனாலே இந்த உலக போக்கிய உபலவ போக போக்கியங்களில் அழுந்து இருக்கிற என்ன நினைப்பான்னா இதையே பெருசா நினைச்சிருவான். அதை பெருசா நினைக்க மாட்டேன். இதை சிவத்தை பெருசா நினைக்க மாட்டேன் செல்வத்தை பெருசா செல்வத்தை பெருசா நினைக்கணும். என்ன ஆகும்னா பரப்பு வந்து கொண்டே இருக்கும். அது அடுத்தாப்புல என்ன பரப்புன்னு சொல்ல முடியாது. என்னறிய பரவிதனில் மாந்தர் பிறவிதான் யாரும் அறிதறிந்துகிறார். இப்பறவி தப்பினால் இப்பறவி வாய்ப்பு. அதனாலே இப்படி சிவஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் கட்டாயம் அவனுக்கு அடுத்தா போல சிவஞானம் கிடைக்கும். இந்த பிள்ளைகள் அடைகளா அடுத்தாப்புல சிவஞானம் கிடைக்கும். சிவஞானம் பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் உடனே எப்படி இருப்பார் என்றால் தர்மத்தில் இருப்பான் பத்தியும் இருப்பான். அந்த எல்லாம் ஏனமா இருப்பான், கருமித்தனமா இருப்பான். அதனாலே சிவஞானம் அவசியமா பிறவும், மற்ற எல்லாவற்றிலும் பெற வேண்டியது சிவஞானம். சிவஞானம் பெறவில்லையானால் அவன் ஈனத்தை பெற்று விட்டார். ஞானத்தை பரவில்லைன்னு விட்டுக்க அவன் என்ன பெற்றுக்கிறார்? உலகக்குள்ள அத்தனை ஈனம் தான் இருக்கும். ஆனா சிவஞானத்தை பரவுண்டு என்கின்ற எண்ணம் உடையவன் என்னமா இருப்பான்னா, அந்த சிவஞான செயலிலேயே இருப்பான். சிவன் உள்ள படிப்பது, சிவன் உள்ள கேட்பது, சிவாலயம் தரிசனம் பண்ணுவது, சிவனடியாவது சேவை செய்வது, சிவ தர்மத்தை பண்ணுவது, சிவ சம்பந்தமான செயலிலேயே இருப்பான். உள்ளத்திலே அவனுக்கு எது இருக்க? சிவஞானத்தை பரவணும், சிவஞானத்தை. அதனால இந்த சிவஞானத்தை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றவன் இன்னைக்கு இந்த பலரை பேர் வாழ்ந்து கொள்வார். சிவஞானத்தை பெற வேண்டும் என்று எழுதுறோம். நச்சில் எவரும் சிவஞான நம்ப நமதும் புரி நின்னி துய்ச்சே போக விதந்தொலைவில் தோன்றி புயிர் புரிசெழிய கச்சே புரிய காயத்தை தரைக்கண்டமது கணிக்கண்டு தனக்கும் விச்சாய விமலன் கமலம் வரவு வரை. அதனால இப்படி சிவஞானத்தை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் சிவலோகத்துக்கு சென்று அங்க இருக்கிற போகத்தை புதித்து மறுபடி பூமிக்கு வந்து குற்றம் போகும்படியாக தன்னுடைய காயத்தை விருத்து சிவத்தை கண்டு மறுபடி சிவனை சேர்ந்து விடுவார்கள். ஆகையினாலே இப்படி சிவஞானத்தினுடைய பெருமையும் சிவஞானிகளுடைய பெருமையும், சிவ ஞானிகளுடைய பெருமையும், சிவஞானத்தை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றவருடைய பெருமையும், இவைகளெல்லாம் இந்த ஐவகையாகவே இல்லை சிறப்பாக சொல்லுகிறார். இது வந்து 26வது பாட்டு வந்து அதுக்கு மேல ஏழை அவருடைய தோத்தரம் சொல்லுகிறார். தோத்தரம் தோத்தரம் மடக்கணியாவரும் அதுக்கு முதல்ல முருகனுக்கு ஒரு தோற்றம் சொல்றாரு. இவர் ஒரு மாதிரியா அந்த தோற்றத்தை ரெண்டு வரியே ஒரே மாதிரி அமைச்சு அதுக்கு மேல சொல்லுவாரு. எதை சொல்றாருன்னா, எந்து தரும் ஆதிய மகச்சரம் இசைத்தான் குன்றவர் மடக்கொடி தனக்கருள் கொடுத்தார். யாரு? முருகன். குன்றவர் மடக்கொடியாய் வள்ளிக்கு அது கொடுத்தான். வெந்து புல நைந்தனையும் வெய்ய வேண நைய நின்ற முனி அன்புணர நிற்குணன் புலன்களை வென்றவனாய் வெனைய நைய வைத்தவனாய அகத்திய முனிவருக்கு இந்த ஞானத்தை இப்படி உபதேசம் பண்ணினான் என்று சொல்லி அதுக்கு மேல சிவனுக்கு தோத்திரம் பாருவோம். மடக்கணிங்கிறது காமுருவாரையும் கண்ணினே காமன காய்தளர் கண்ணினே நாமமும் ஆயிரம் பெற்றவனே நான் முகன் தன்னையும் பெற்றவனே. பெருமாளுக்கு அப்பாரு நான் முகன் தன்னையும் பெற்றவனே யமமும் என்றன காணவனே எனமும் மெய்சிலை காணவனே செமொழியாளொரு பாலினனே சிறுவனு கன்றரு பாலினனே என்று இப்படி மடக்கணி தோற்றம் பண்ணி முடிக்கிறார். ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருத்துக்களை ஞான விஷயங்களை சொல்லுகின்ற ஒரு சிறப்பான நூல் இந்த சிவ தர்மோத்தரம். சிவ தர்மோத்தரத்தை மகாவித்வான் மீனாசுந்தரம் உள்ள படிக்க வேணும்னு சொல்லி அதை கேள்விப்பட்டு அந்த நூல் கிடைக்காம அதுக்கு மேல ஒருத்தருக்கு அந்த நூல் இருக்கிறதாக தெரிஞ்சு அந்த நூலை மற்றவருடைய சீடர் விட்டு கேட்கும் போது அவர் கொடுக்க மாட்டேன்ட்டாராம். சிவதர்மோத்தரத்தை கொடுக்க மாட்டேன் தான். அதுக்கு மேல ஒரு யோசனை பண்ணி இருக்கிறாரு. நம்ம ஊவிய சாமிநாதையர் இருக்க இந்த மாதிரி சிவதர்மோத்தரம் படிக்கணும்னு நினைக்கிறேன், அது இன்னும் ஆளுகிட்ட இருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதுக்கு எப்படி யோசனைன்னு சொல்லியிருக்காரு கேட்டிருக்காரு. அது நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு ஊவிய சாமிநாதையர். இவர் சப்பிங் சாங் மாதிரி ஏகிற தலைப்ப வேஷமெல்லாம் போட்டு குதிரை வண்டியில் போய் இறங்கி இருக்கிறார். அந்த ஆளு வீட்டிலே இந்த சிவதர்மோத்தரம் ஊவிய சாமிநாதர் அப்படி போய் இறங்கி அவருடைய வீட்டு தென்னையில் உட்கார்ந்தாரு. அவரு பார்த்தோன்னா ரொம்ப தெரியாது, ஓய் சாமிநாதன் தெரியாது, ரொம்ப பவியமா வரவேற்றுக்கிறாரு. வரவேற்று என்ன சொன்னாங்க விரும்புவார் இந்த மாதிரி அதனால இந்த தாயாருக்காக சிவ தர்மோத்தரம் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன், அது எவ்வளவு உப்பா வேணாலும் கொடுத்தரலாம் அது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. எவ்வளவு உப்பா வேணாலும் கொடுத்தரலாம், அந்த ரூல வச்சிருக்கிற இடம் தெரிய மாட்டேங்குது. சிவ தர்மோத்தரம்னு அது ரெண்டு நாளைக்கு படிச்சுட்டு கொடுத்துட்டேன்னா தீர்ந்து போச்சு, எனக்கு ஒரு திருப்தியா இருக்கு, எங்க அம்மா அதை கேட்கணுங்கிறாங்க பாட்டை அப்படின்னு சொன்ன உடனே பணம் இவ்வளவு ரூபான்னு சொன்ன உடனே அவர் கொடுக்கலாம்னு என்ன வந்துருச்சு. இந்த மாதிரி 1000 ரூபான்னு கேட்ட கணவர் வச்சுங்களே 1000 ரூபா கொடுத்துட்டாரு. வாங்கிட்டு 2 நாளை படிச்சு உணாரு அப்படின்னு உணர்ந்து பகவத் மீனாட்சி தம்பிகிட்ட கொடுத்து அதை எழுதிக்கிட்டு சிவதர்மத்தை கொடுத்து. அப்படிப்பட்டது சிவதர்மோத்தர பகவத்வான் மீனாட்சி தம்பியோட சிவதர்மோத்தரை படிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த நூல் இந்த மாதிரி தந்திரம் பண்ணி உபய சாமி வாங்கிட்டு வந்து அந்த சுகடி அப்பெல்லாம் சுகடிதான் படாத வாடு போட்டிருக்காங்க. நமக்காக அவங்க பட்ட வாடு கொஞ்சம் இல்ல. நூலை தேடவும் எழுதவும் தேடி வச்சதும் கொஞ்சம் இல்லை. அப்படிப்பட்டதை சைவர்கள் நிறைய அந்த உபகாரத்தை நினைச்சு பார்த்தால் அந்த உபகாரத்துக்காவது படிக்கணும். அவங்க செஞ்சுக்கிற பாட்டுக்காக அவங்க கூட பாடு போட்டுருக்காரு. நம்ம பாட்டி அவங்க படிக்கணும். இந்த சைவர்களுக்கு இந்த அருமை புரிய வரும். சைவ சமயத்தை பத்தி நன்றா பிரசங்கம் பண்ணி சைவ நூல்களை பத்தி நிறைய பிரசங்கம் பண்ணணும். அப்படி பிரசங்கம் பண்றதுக்கு வாங்க ரொம்ப
பாக்கம்
நிறைய செய்ய வேணும்னு சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்தருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவேனர் பொருளாயோ கதியே சொற்பரவேளை கருவூரில் பெருமாள் கதியே சொற்பரவேளை கருவூரில் பெருமாளே வான்முயில் வளாது வீகமலி வளம் துறக்க மன்னன் ஒன் முறை அரசு செய்ய குறைகிறாள் வாழ்க நான் மறை அறங்களும் உங்கள் ரத்தமும் வேண்டுமல்ல மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் இல்லாம பார்வதி வதே.